الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا تقوم ساعة حتى يقال في الأرض الله الله أخرجه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. சர்வபுகழும் புகழ்ச்சியும் உள்ள அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்து விதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றனும் நிலவட்டும். உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவ்வுலக வாழ்க்கையில் இவ்விடயங்களை நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். பத்தகுல்லா கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா படைத்த படைப்பினங்கள்ல கண்ணியமானவர்கள் மனிதர்கள், அதிலும் கண்ணியமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள். நான் அடிக்கடி பயான்கள்ல இந்த விடயத்தை சொல்லிட்டு தான் என்னுடைய பயான ஆரம்பித்தது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கலிமா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பொறுமதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லா தகூமுஸ் ஸாஆ, என்ன கியாமத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்துல ஏற்படுத்தவே மாட்டான். எது வரைக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் 650 கோடி, 150, 160, 170 என்பதாக ஒரு கணக்கீடு சொல்கிறார்கள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை. சரி, 150 என்று வைத்துக்கொண்டாலும் 500 கோடி மக்கள் இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் உலகத்துல வாழ்றார். அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய குப்பார்கள் உலகத்துல வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 500 கோடி. இந்த 500 கோடி பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு கலிமா, இங்க வந்திருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தான் உலகத்தில் இருக்கிறாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார், ஒருத்தர் தான் உலகத்தில் இருக்கிறார் என்றா அவருக்காக வேண்டி 500 கோடி பேரை நல்லா பாதுகாப்பார். அவருக்காக வேண்டி இந்த 500 கோடி பேரையும் பாதுகாத்து இந்த பூமிய கியாமத்தினால உண்டாக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவு நாங்கள் சொல்லிக்கிற கலிமா அல்லாஹ்விடத்துல பொறுமதியானது. மேலான சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்து தந்த ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு இந்த மார்க்கத்தை ஏன் கடமையாக்கினான் என்று சொன்னால், மிக முக்கியமான 5 சில இமாம்கள் 6 என்று சொல்கிறார்கள். இந்த 6 விடயங்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் தீனுல் இஸ்லாம் கடமையாக்கப்பட்டது. அதற்கு அரபுல சொல்லுவாங்க அல் குல்லியாத்து ஹம்ஸ் என்றுவாங்க, சிலர் சொல்றாங்க அல் குல்லியாத்து சித்தன். இதுல முதலாவது ஹிஃப்ஸுத்தீன், தன்னுடைய தீனை பாதுகாக்கிறது. ஷரியத்துடைய சட்டம், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அமுலாக்கிக்கிறது, அதாவது ஷிர்க்கு வைக்க கூடாது, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது என்பது தான் இந்த ஷரியத்துடைய சட்டம். முதலாவது பிரதானமான காரணம். இரண்டாவது ஹிஃப்ஸுல் நஃப்ஸ், தன்னுடைய உயிர். நாங்க இன்னொரு மனிதரை கொலை செய்யறது ஹராம் இஸ்லாத்துல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வக்கத்னா அலைஹி அன்ன நஃப்ஸ பின்நஃப்ஸ், நீங்க ஒத்தரை கொலை செஞ்சா அவரை நாங்க எல்லாரும் சேர்ந்து கொலை செய்யணும். ஒத்தரை அநியாயமாக ஒரு மனிதர் கொலை செஞ்சா இறைவனுடைய சட்டம் என்ன, அவரையும் கொலை செய்யணும். ஏன் கொலை செய்யணும் தெரியுமா? நீ யார கொண்டியோ, நீங்க யார கொண்டீங்களோ அந்த மனிதருடைய வேதனையை நீ உணர்ந்து பார்க்கணும். அவனுக்கு எவ்வளவு வேதனை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி உணர்ந்து பார்க்கணும். அவன கண்ணை புடுங்கி எடுத்தா அதனுடைய கிசாஸ் சொன்னா அவனுடைய கண்ணையும் புடுங்கி எடுக்கிறதுதான் இஸ்லாம் சொல்றது. காரணம் என்ன? இஸ்லாம் நீதமான மார்க்கம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், நீதமான இஸ்லாம். இந்த இரண்டாவது தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறது தான் சரியத்துடைய சட்டம். அதாவது மத்த ஒரு மூமின என்ன செய்ய முடியாது, வேணும் என்று கொலை செய்ய முடியாது. மூணாவது ஹிஸ்புல் மால், மற்றவர்களுடைய சொத்தை களவாண்ட கூடாது. இதனால தன் சரியத்துடைய சட்டம் என்ன, களவாண்டினால், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல களவாண்டினா அவருடைய கையை வெட்டணும். காரணம் என்ன, இப்ப சாதாரணம் இருப்போமே, இங்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நாளுக்கு நாள் சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யறேன், யார் இடத்துலயும் போய் கையேந்தாம என்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாத்து கொண்டு வரேன். இவருடைய சொத்தை களவாண்டினா இவர் என்ன செய்வாரு, இவர் வேறொருத்தர்கிட்ட களவாண்டதுக்கு இவரை தூண்டும், வேறொரு பாவம் செய்ய இவரை தூண்டும். அதனால மத்த மனிதர்களுடைய சொத்தை களவாண்ட கூடாது என்பதுதான் இஸ்லாமிய சரியத்தே கடமையாக்கப்பட்டது. இதனால தான் கையை வெட்டணும். வேளாண் சோதர்களே, நாலாவது ஹிஸ்லு நசல், அதாவது நசபெண்டுவார்கள். நசபெண்டா தன்னுடைய பரம்பரைய பாதுகாக்கிறது. எப்படி சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்கிறார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்கிறார்கள். விபச்சாரம் செஞ்சு ஒரு குழந்தை கிடைச்சிட்டு சரியான நிக்கா மூலமாக கபீலத்து நிக்காஹா எப்படி செஞ்சு கிடைச்சா அது உண்மையான இறைவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழந்தை. விபச்சாரத்தின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்துட்டு சொன்னா விபச்சாரம் செஞ்சவனோட இந்த புள்ளைய சேர்க்க இயலாது என்பது தான் இஸ்லாமிய சட்டம். எங்கட பாஷையில சொல்றேன் என்ன சொல்லுவோம், இவன் தவறான முறையில பிறந்த ஒரு பொடியன். சமூகமே சொல்லும், சமூகம் என்ன செய்யும், சொல்லும். இந்த தவறான முறையில பிறக்காம ஈக்கிறதுக்கு தான் இஸ்லாம் என்ன செய்யுது, நிக்கா அலாலாக்கி வச்சுக்குது. அதுதான் உண்டு இல்ல, நாலு நிக்கா, ஒரு ஆணுக்கு நாலு என்ற அந்த இதுக்கு கண்டிப்பாக போறது. காரணம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. இப்ப ஒரு குழந்தை பிறந்துட்டு என்று சொன்னா இவன் மூலமா தான் பிறந்தன்றது கன்ஃபார்மாக இருந்தாலும் அவனை வாப்பாவோட சேர்க்க ஏழாண்டதான் இஸ்லாமிய சட்டம். அவனுடைய வராசத்து கூட, அதாவது அனந்தர சொத்து கூட இந்த பிள்ளைக்கு போகாது. இப்ப என்ன நடக்குது, வாப்பாட ரீதியாக அந்த பரம்பரை அப்படியே உடஞ்சி கொண்டு போகுது. இவனுக்கு வாப்பா இல்ல, இது இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு மாசையில சொல்றது, இந்த மிம்பர் மேல சொல்லி சுட்டி நான் என்ன செய்ய அந்த வார்த்தை பகிர்ந்து கொள்றேன். இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இஸ்லாம் பலவிதமான சட்டங்கள் கொடுக்குது. மேலாம் சகோதரிகளை, இதனால தான் விபச்சாரத்தை இஸ்லாம் ஹராமாக்கிக்குது. ஐந்தாவது தான் அசல் புத்தி. இந்த புத்திக்கு தானே ஏதாவது நாம குடிச்சுட்டா, சாராயத்தை குடிச்சுட்டு சொன்னா இந்த புத்தி பேதலிச்சு போயிடும், புத்தி வேலை செய்யாம போயிடும். நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய வார்த்தைகளால சூசன வார்த்தைகள், அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை சொல்லுவோம். இத சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் தெளிவாக இருக்கணும் என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்து சாராயத்தை ஹராமாக்கிக்குது. இது அஞ்சாவது. ஆறாவதாக இமாம்கள் சொல்றாங்க, மானத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியத்துடைய சட்டம் என்ன செய்யப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோமே, ஒரு மனிதர் செய்யாதவங்க சொல்லிட்டோம், ஆயிஷா நாயகி பார்த்து என்ன சொன்னாங்க, விபச்சாரி என்று சொல்லி அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதாவது தப்பானி மாசம் அவங்களோட சேர்த்து இவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சட்டத்தை இருக்கிறான், யாரு ஹத்துல் கதுல், அதாவது நாங்க ஒருத்தருக்கு செய்யாதவங்க இட்டு கட்டினார். ஆயிஷா நாயகுடைய விடயத்துல மாத்திரமல்ல, பொதுவாக ஒரு மனிதர் செய்யாத ஒன்றை நாங்க பரப்பி நின்றா அவருக்கு 80 கசையடி அடிக்கணும். என்ன செய்யணும், 80 கசையடி அடிக்கணும். எதற்காக அடிக்கணும், இதற்கு பின்னால யாருக்குமே அவதூறு சொல்லக்கூடாது. இப்படி இந்த ஆறு விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டது. இது மிகப்பெரிய விளக்கங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு என்னுடைய டொபிக்கு வாரேன். அதனாலதான் இந்த ஆறு விஷயத்தையும் சுருக்கமாக சொல்லிக் கொள்றேன். மேலான சகோதரர்களே, இந்த ஆறுலையும் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் தான் நான் சொன்னதை போல ஹிஸ்னு நசர், பரம்பரை, அதை பாதுகாக்கிறது. பொதுவாக என்ன கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று நீங்க யாராவது கேட்டா, உங்களோட வம்சாவளியை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்லுவேன், அனஸ், என் பேர் அனஸ், என் வாப்பட பேர் அன்வருத்தீன், வாப்பட வாப்பட பேர் ஹைத்ரூஸ், அந்த வாப்படையும் வாப்பட அப்பட பேர் என்ன முஹம்மத், இவ்வளவு தான் எனக்கு தெரியும். இது தாங்கள யாரும் வாழ்ந்தா உண்மையிலே ஏந்த வாப்பா எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரா, இல்லாட்டி என்னுடைய மகனுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா. இந்த வம்சாவளிக்கு தானே அரபிகள் இந்த வம்சத்தை வச்சு மிகவும் பெருமை அளித்தார்கள். அதாவது யாருக்கு வம்சம் கூடையா தெரியுமோ அவர்கள் மிகப்பெரிய, அதாவது அந்த சமூகத்திலே ஒரு கண்ணியமானவர்களாக பார்க்கப்பட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் சொல்லப்படுது. எப்படி முஹம்மது இப்னு அப்துல்லா, இப்னு அப்துல் முத்தலிப், இப்னு ஹாஷிம், இப்னு அப்துல் மனாப், இப்னு குசை, இப்னு கிலாப், இப்னு முர்ரா, இப்னு காப், இப்னு லுஐ, இப்னு காலிப், இப்னு ஃபிஹர், இப்னு மாலிக், இப்னு நதர், இப்னு கினானா, இப்னு குசைமா, இப்னு முதரிகா, இப்னு இல்யாஸ், இப்னு முதர், இப்னு நிசார், இப்னு முஅத்தி, இப்னு அதுனா. அதுனான் என்றது மஸ்ஜித் அதுனான் அல்ல, அதுனான் என்றது ரசூலுல்லாஹ்வுடைய 19வது அப்பா. யார்த? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 19வது அப்பா அதுனான். இந்த அதுனான் இருந்து சில சில இமாம்கள் சில வரலாறு சொல்றாங்க, அதுனானுடைய பரம்பரையை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல முடியுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. எவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு. இன்றைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய யாராவது 19வது அப்பா யாருக்காவது தெரியுமா? கேட்டுதான் கேட்கிறேன். காரணம் என்ன? நாங்கள் எங்களுடைய வரலாற மறந்தோம், வரலாற மறந்தோம். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹியான ஹதீஸ் சொன்னாங்க, தஅல்லமு மின் அன்சாபிக்கும், உங்களோட பரம்பரையை கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. என்ன? உங்களோட அப்பா யாரு, அப்பட அப்பா யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, எழுதி கொள்ளணும். நாங்க நபியுடைய அந்த வம்சாவளி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி, அது எழுதப்பட்டிருக்குது. இன்றும் கூட 1400 வருஷம் போனாலும் நாங்க என்ன சொல்றோம், அந்த நபியுடைய வம்சம் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு சில இந்த கூட்டத்திலையும் வந்திருப்பீங்க, போயிச்சு கொள்ளவானா மௌலான பரம்பரை அப்படி சொல்றோம் தானே, அவர்கள்ட்ட சும்மா சரி மௌலான பரம்பரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, உங்களோட மௌலான பரம்பரைன்னு தான் சொல்றீங்கன்னா தெரியாது. மௌலான பரம்பரையாக இருக்கலாம், மௌலான பரம்பரையுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஜகாத் எடுக்கிறது ஹராம். ஏ நபியுடைய வம்சம், சிலவங்க மக்தூமி என்று பேர் எட்டிக்கிறாங்க. மக்தூமி என்றா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய வம்சம். இதனால வம்சத்தை நாங்க என்ன செய்யறது இயன்றவர் நாங்க இன்றிலிருந்து சரி எங்களுடைய வம்சத்தை எங்கட புள்ள சரி என்ன செய்யக்கூடாது, எங்கள்கிட்ட இருந்து மிஸ் ஆக்கிட கூடாது என்பதை படிச்சு கொடுக்கணும். இதனாலதான் அரபிகளுடைய வம்சத்தை எழுதிய வச்சாங்க. மேலாண்மைகளே, இந்த வம்சத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த வம்சாவளியை படிக்கிறதுனால மூணு விஷயங்களை உங்களோட ஃபேமிலியில் உள்ள ஏற்படுத்துது. மூணு விஷயங்கள், ஒன்று மஹப்பத்தும் பில்லாஹில், நீங்க என்ன செய்வீங்க உங்களோட குடும்பத்துள்ளுக்கு ஒரு மஹப்பத்த, என்னது ஒரு உறவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவார். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த ஒரு 8வது அப்பா வந்து என்னது சும்மா சொல்லுவேன் முஹம்மது என்று. அப்ப இன்னொருத்தரும் 8வது அப்பா பாடமாக்குறா, ஆ நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரர்கள் இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு மஹம்பத் என்ன செய்யுது ஏற்படுத்துது. மத்வாத்தின் சில்மால், உங்களோட வியாபாரங்கள பரக்கத்தை ஏற்படுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க மன்சஅத்தின் சில் அசர், உங்களோட வாழ்நாள கூட்டம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்னாச்சு, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருத்தர் களவெடுத்துட்டாரு, களவெடுத்த உடனே நாங்க என்ன சொல்லுவோம், இவர்த மவன் தான் களவெடுத்தாரு, அல்லாஹ் அக்பர், வாப்ப எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன், வாப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அத சேர்க்கிறது என்ன பாப்பாவோட சேர்க்கிறது, இவருடைய அப்பா இருக்கிறார் தானே, இவர மாதிரி இந்த டோ படிச்சு கொண்டிருக்கல, இவருடைய அப்பா வந்து மாசால அந்த காலத்துல முன் சப்புல நிப்பாரு சொல்லுவாரு, இந்த நசமத்தை நாளுக்கு சேர்ப்பாங்க, நசபத்தை ஆழ்க்க சேர்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுமே, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ஷம்ஸ் என்ற ஒருத்தர் தெரியுமா, நீங்க எடுத்து கேட்பீங்க போலிக்கடை ஷம்ஸ் நானாவா, இல்லாட்டி புரோக்கர் ஷம்ஸ் நானாவா, இல்லாட்டி இந்த கம்பெனி செய்யற ஷம்ஸ் நானா, கேட்கிறோமா இல்லையா? ஏன் கேட்கிறோம்? ஒரு வித்தியாசம், எங்களே இன்னொருத்தரோட சேர்த்து பாக்குறது. மேலாண் போதுகளே, இதே போல என்னுடைய டாபிக் என்னென்று சொன்னால், மாஷா அல்லா ஆட்கள் வந்திருக்கிறான், கொஞ்சம் இன்ஷால்லா தப்புகள் இடங்கிருந்தா முன்னுக்கு போட்டு செய்ய, நான் சொல்லக்கூடிய சில தகவல்கள் இது என்னுடைய 2 வருஷ ஆராய்ச்சி, நான் ரிசர்ச் பண்ணி 2 வருஷமாக சேர்த்த ஒரு ஆய்வுகளை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். மேலாண் சகோதரர்களே, நிச்சயம் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறேன். என்ன தெரியுமா, எங்களுடைய இந்த நாடு இலங்கை, இந்த நாட்டில இந்த முஸ்லிம்களுடைய பூர்வீகம் என்ன, நாங்க எத்தனை வருஷமா இந்த நாட்டில் வாழ்றோம், இதுதான் எங்க தொகை. மேலாண் சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது சும்மா சாதாரணமாக கேள்விப்பட்டோம், என்ன சொல்றாங்க, சோனகர் சொல்றாங்க தானே, மரக்கலாயர்கள், துலுக்கர்கள், மோஸ் மோஸ் மோர் இஸ்டே கொண்டிருக்குது, மோஸ் முதியன்சலாகி விதானலாகி, அதே போல இன்னும் சில சில பேர்கள் சொல்றாங்க ஹம்பையவன் சொல்லுவாங்க. இன்றைக்கு சிலவங்களுக்கு ஹம்பையவன் சொன்னா கோபம். இதற்கு ஏன் காரணம்? இதனுடைய வரலாறு படிக்காததான் எங்களுடைய தவறு. மேலாண் சகோதரிகளே, இந்த பேர்கள் ஏன் வந்து சென்றத நாங்க விளங்கி கொண்டாலே இந்த நாட்டுல நாங்க எத்தனை வருஷம் வாழ்றோம் என்றதை ஈஸியா விளங்கிக் கொள்ளுங்க. ஐக்கு முன்னால இந்த பேர்கள் எப்படி வந்தது என்பதற்கு முன்னால சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்ள விரும்புறேன். அதாவது எங்களுடைய வரலாறு இந்த நாட்டுல எவ்வளவு காலம் ஆதாரங்களோட என்னைக்கு புரியும்? மேலாண் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபக்குஸுல் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், சம்பவங்களை சொல்லுங்க, வரலாறுகளை அவங்களுக்கு சொல்லுங்க, லஅல்லஹும் யதஃபக்கரூன். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். லஅல்லஹும் யதஃபக்கரூன் என்ன என்ன அவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க. ஓ, இப்படி எல்லாம் நீக்குது, இப்படி எல்லாம் வரலாறு நீக்குது என்று சொல்லி கொஞ்சம் சிந்திப்பாங்க. இன்றைக்கு நாங்க எங்களுடைய வரலாறு சொல்ல மறந்ததால இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற பேர் என்ன, கள்ளத்தோணில வந்தவங்க. நாங்க யாரும் கள்ளத்தோணில வரல. மேலாண் சகோதரிகளே, யாரு கள்ளத்தோணில வந்தாங்க என்றது எங்க சரித்திரத்துல விளங்கும். என்னத்துக்குரிய சகோதரிகளே, இப்ப இன்றைக்கு முஸ்லிம்கள் பேசிக்கொண்டாங்க, சாதாரணமாக இங்க வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சாதாரணமாக இன்னைக்கு இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை வருஷமா இந்த நாட்டுல நாங்க வாழ்றோம் என்றா, ஒத்த ரெண்டு பேர்கிட்ட பேட்டி கேட்டேன், அவன் சொல்றாங்க ஒரு 600 வருஷம், இல்லாட்டி ஒரு 700 வருஷம். சிலவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, 1948 முஸ்லிம்கள் ஸ்ரீலங்காலே வந்தாங்களா. இதுதான் சகோதரர்களே வரலாறு தெரியாட்டி பேசுவான, இதுதான் குழப்பம். இதனாலதான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒத்தருக்கு ஒன்றை பத்தி அறிவு இல்லாட்டி என்ன, அவர் மௌனமாக இருந்தால் என்ன செய்யும், பிரச்சனை இல்லாம பேசிடும். எனக்கு இதை பத்தி அறிவு இல்லை, இல்ல நான் கேட்டு சொல்றேன், வரலாறு ஆய்வு செஞ்சு சொல்றேன் என்று சொன்னால் பரவாயில்ல, அது இல்லாம தெரியாம பேச போனா பிரச்சனைகள் உருவாகும். மேலாண் சகோதரர்களே, இன்றிலிருந்து அதாவது இஸ்லாமியர்கள் இலங்கை நாட்டில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க என்பதை படிப்படியாக நான் சொல்லிக் கொண்டு போறேன். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்னு பத்தூதா முழு உலகத்துக்கும் என்ன செஞ்சாரு, அதாவது உலகம் சுற்று வாழ்ப்பார், எல்லா நாட்டுக்கும் அநேகமான நாட்டுகளுக்கு என்ன செஞ்சாரு, கப்பல் வழியாக போனாரு. 700 வருஷத்துக்கு அதாவது 13வது நூற்றாண்டு என்ன செஞ்சாரு, அவர் கப்பல் வழியாக பல நாடுகளுக்கு போனார். இன்றிலிருந்து 700 வருஷம் அதாவது கிறிஸ்துக்கு பின் 1300, இன்றைக்கு எத்தனை 2019, அப்ப கிட்டத்தட்ட 819 வருஷத்துக்கு முன்னால இப்னு பத்தூதா ஸ்ரீலங்காக்கு வந்தார். வந்த நேரத்துல குருநாகலிக்கு போனார். குருநாகலிக்கு போனா அங்க பாக்குறாரு அவர் பதியக்கூடிய விஷயங்கள், அவருடைய ரஹ்லத் இப்னு பத்தூதா சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, அவர் எல்லாத்தையும் எழுதுறாரு. இதுல பதியறாரு குருநாகல்ல ஷேக் உஸ்மான் ஷிராஜின்னு சொல்லி ஒரு பள்ளி வாயில சாகுறாரு. அங்க போய் கொழும்பு போட்டுட்டு இப்ப கொழும்புக்கு வராரு. இது 700 வருஷத்துக்கு முன்னால கொழும்பு ஒரு முஸ்லீம் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப எங்க என்ன 1948 பிறகு முஸ்லீம்கள் இருக்கிறேன், 700 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறாங்க. நாங்க முஸ்லீம்கள் யாரு, எத்தனை வருஷம், 700 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டில் இருக்கிறோம் ஸ்ரீலங்கால. இதையும் தாண்டி 800 வருஷத்துக்கு போவோம், எத்தனை 1200. நான் சொல்றது இந்த இஜிரி இல்ல, இங்கிலீஷ் கேலண்டர் அடிப்படையில் சொல்றேன், 1200வது வருஷம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கு எத்தனையோ வரலாற்று புத்தகங்கள் இருக்கு, அல் பிதாயா வன்னிஹாயா தாரிஃபுல் கபீர் அப்படி சொல்லி. இந்த பௌத்தர்களுக்கு ஒரு வரலாற்று புத்தகம் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருப்போம் உண்மையில, நான் என்ன செஞ்சேன், இந்த வரலாற்று புத்தகம் தன்னுடைய கையால் எடுத்து தொடர்ந்து பாசிக்கிறது. 3 வரலாற்று புத்தகம் இருக்குது, மகாவம்சம், சூலவம்சம், தீபவம்சம். இத ஓத்தர் அதாவது இதை எழுதினவர் மகாநாம தேரர், சரியா? இதுல ஒரு அத்தியாயம் ஒன்று இருக்குது, சூல வம்சத்துல 12வது நூற்றாண்டு அதாவது 1200 அந்த வருஷத்துல வெளிகமையில இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். என்னது இது, நாங்க சொல்லல, எங்கட வரலாறு இல்ல, அவங்கட வரலாறு சொல்லுது. யார வரலாறு, சூல வம்சம் சொல்லுது. 1200ல் வெளிகமையில முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். இதையும் தாண்டி இது வந்து இந்த புத்தகத்தை வில்ஹெம் கெல்கர் என்று சொல்லக்கூடியவர் வந்து 1912 இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷுடைய அவருடைய அந்த கடைசி பகுதியில சில குறிப்புகள் எழுதுறாரு. இந்த இடத்துல சொல்றதை நான் தவிர்த்து கொள்வேன். மேலாண் சகோதரர்களே, அது இன்ஷால்லா அந்த வரலாறு இன்ஷால்லா எழுமின்றா திரட்டி பாருங்க.
இப்ப 800 வருஷம் நாங்க முஸ்லிம்கள் இந்த இலங்கையில வாழ்றோம். 900 வருஷத்துக்கு போங்க. இந்த 900 வருஷம் நிகம்புடைய பகுதியில முத்துராஜவல நீங்க போயிக்கலாம். அங்க ஒரு புதையல் கிடைக்குது. எப்ப இது 1100, எத்தனாவது வருஷம், 1100 முத்துராஜ வலையில ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையல தோண்டி பாக்குறாங்க, ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல பாவிக்கப்பட்ட நாணயங்கள் புதையலுக்கு இருக்குது. அப்ப ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுக்கும் இலங்கைக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருந்திருக்குது. எங்களுடைய வரலாறு 700 மல்ல 800 மல்ல 900. அப்ப ஸ்ரீலங்கா எவ்வளவு கிளம்பிக்கிறோம், 900 வருஷமா இருக்கிறோம். அதையும் தாண்டி 10th century, எத்தனாவது வருஷம், 1000, எத்தனை 1000 வருஷம். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1505 இருந்து 1948 கிட்டத்தட்ட 443 வருஷங்கள் இலங்கை வந்து ஒரு காலனித்துவம், மூன்று காலனித்துவத்துக்கு கீழாக இருந்துச்சு. போர்த்துகீஸ், டச், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள், இந்த மூணு பேரும் மாறி மாறி, அதாவது 1505 1630 வரைக்கும், 1630 1796 ஆங்கிலேயர்கள் கைப்பற்றாங்க, 1948 எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்குது. இந்த மூணு காலனித்துவத்துக்குள்ளுக்க அநேகமான போர்த்துகீசுடைய வரலாறு, ஏன் அவர்கள் இலங்கையா இலங்கையை தாக்க வந்தார்கள் என்றா, அவருடைய கைக்குள் எடுக்க வந்தாங்கன்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்மெயினுடைய வரலாறு. 1600 10 லட்சம் முஸ்லிம்கள் உடுத்த உடுப்போடு அடிச்சு வரப்படுறாங்க, சரிதானே? இந்த நேரத்தில் இவர்கள் ஸ்பெயினுக்கு போகக்கூடிய ஒரு கப்பல் எப்படியோ மிஸ் ஆகி கொழும்பு ஆபருக்கு வந்துச்சு. வரக்கூடிய நேரத்தில் பார்த்தாங்க முஸ்லிம்களுடைய வியாபாரங்கள், 1505 முஸ்லிம்கள் வியாபாரத்தில் என்ன செஞ்சாங்க, மேலும் வீக்கிறாங்க. முஸ்லிம்களோடு இருக்கக்கூடிய கோபத்தால கொழும்புக்கு போகும் என்ன செஞ்சாங்க, அநேகமான இடங்களை நாசமாக்குறாங்க. அந்த நேரத்தில் இருந்த சில பள்ளி வாயல்கள் இப்படியே வந்து பார்த்தா, 1000 டச், அதாவது போர்த்துகீச விட டச் ஒல்லாந்தர்கள் என்று சொல்லுவோம், நாங்க தமிழ் புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். இந்த ஒல்லாந்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கொழும்புல இருக்கக்கூடிய அநேகமான இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை அழிச்சு போட்டாங்க. காரணம் என்ன, இஸ்லாம் பரவக்கூடாது என்று. மேலான் சகோதரிகளே, இவர்கள் அழிக்கக்கூடிய நேரத்துல 1787 மாளிகா வத்த மையவாதி, இதுதான் இலங்கையிலேயே ஆக பழமையான மையவாதி. 1787 ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைக்குது. எங்க கிடைக்குது, மாளிகா வட்ட மையவாடியில கிடைக்குது. இந்த கல்வெட்டு எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, இந்த கல்வெட்டு, அதாவது கல்வெட்டுன்னு சொன்னா கபருக்கு மேலால வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்னம். இந்த சின்னத்தை பார்த்தாங்க, ஒரு கையுடைய அடையாளமோ, மின் பகதாத், எங்கிருந்து வந்திருக்கு, பகதாத்ல இருந்து வந்திருக்குது. எப்ப வந்திருக்கு தெரியுமா, ஹிஜ்ரி 317, எப்ப 3rd century ரசூலுல்லா மௌத்தா போய் 300 வருஷங்களுக்கு உள்ளால. அந்த நேரத்தில் இந்த வரலாறு எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், மேலான சகோதரர்களே, கோட்டை ராஜ்ய மன்னர் எப்ப 1000 வருஷம், நான் 700 800 900 இப்ப 1000 கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த 1000 வருஷத்துல கோட்டை ராஜ்ய மன்னர் என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய அஹ்லாக்க பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு தாய் உண்டு, உங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு தர, கோட்டை ராஜ்ய மன்னர் அவர் ஒரு பௌத்தர், அவர் பார்த்து சொல்றாரு உங்களுக்கு ஒரு தலைவர் தாயும் தோணும் என்று சொல்லி பகதாத்ல இருந்து ஹாலித் இப்னு அபி பக்காயாவை அழைக்கிறார் ஸ்ரீலங்கா. எதற்கு, இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குறது. அப்ப எவ்வளவு முஸ்லிம்களுடைய அஹ்லாக் இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஏலான்களே, இதே ஹாலித் இப்னு அபி பக்காய் மிகப்பெரிய தாய், அந்த நேரத்துல மௌத்தா போய் அவர் அடக்கப்பட்ட உடனே, அந்த நேரத்தில் அடக்கப்பட்ட உடனே பகதாத்ல இருந்து 1000 என்ன செய்யறாங்க, ஒரு கல்வெட்டு அனுப்புறாங்க, இவர் பகதாத சேர்ந்தவர் என்றது வரலாறு மறக்க கூடாது என்பதாக அனுப்பப்பட்டு மாளிகாவத்தில் அடக்கம் செய்யப்பட்டாரு. டச் என்ன செய்யறாங்க, ஒல்லாந்தர்கள் இதுவும் அடையாளம் ஆகிக்க கூடாது, அழிக்கிறாங்க. சில முஸ்லிம்கள் அந்த கல்வெட்டை எடுத்து என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து இன்றைக்கும் மியூசியம்ல இருக்குது. இன்றைக்கும் என்ன கண்ணால பாத்திக்கிறேன், அபிபகாயா முடியும் என்று சொன்னா போய் பாருங்க. மேலான் ஓர்களே, அப்ப எங்கட வரலாறு எவ்வளவு, 1000 வருஷமாக ஸ்ரீலங்கால வாழ்றோம். இது நான் சொல்ல 1000 வருஷம் இல்ல, அதையும் தாண்டி போகுது 1400 வருஷம். The preaching of Islam, தோமஸ் ஆர்னோல்ட் என்ன செய்யறாரு, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. என்ன புத்தகம் எழுதுறாரு, அதுல ஒரு வரலாறு, சிலோன், சிலோன் என்று பேர் வந்தது செய்யலாம். செய்யலாம் என்றால் ஸ்ரீலங்கா அதிகமாக ஊற்றுக்கள் ஓடக்கூடிய, அதாவது மலையிலிருந்து அங்க இங்க எங்க இடத்துல பார்த்தாலும் தண்ணி தான் ஸ்ரீலங்கா. இதை பார்த்து அரபிகள் விட்டு பேர் என்ன சிலோன், அதை செய்யலாம். செய்யலான சிலோனா மாத்தி சிலோன் டீ, உலகத்துல ஆகப்பெரிய பெஸ்ட் டீ தான் என்னது சிலோன் டீ. மேலாண் சோழர்களே, இந்த தோமஸ் ஆர்னால்ட் என்ன செய்யறான்னா, 1400 வருஷங்கள்ல இலங்கைக்கு சவுதியில இருந்து வஹாப் இப்னு அபி ஹஃப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய், இவர் நபியுடைய ஒரு தோழராக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த வரலாறு எந்த அளவு உண்மை என்று தெரியா, ஆனால் வஹாப் இப்னு அபி ஹஃப்தா மக்கள் இருந்து சவுதியிலிருந்து இலங்கை நாட்டுக்கு முஸ்லிம்களுக்காக அனுப்பப்பட்டார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாங்க இலங்கையில வாழ்ந்திருக்கிறோம். 1948 அல்ல, எத்தனை வருஷம், 1400 ஸ்ரீலங்கால வாழ்ந்தோம். நான் இது ஏன் தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு அண்மையில் நடந்த பிரச்சனையில அதிகமானவங்க பேசுறாங்க, இவங்க கள்ள தோணியில வந்தவங்க. வரலாற படிச்சு கொள்ளுங்க, பேசுங்க பயம் இல்லாம. லஅல்லஹும் யதஃபக்கரூன், அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லித்தாரு, அவங்க சிந்திக்கலாம், என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். மேலாண் சகோதரர்களே, இதையும் தாண்டி நபியுடைய காலத்துல மட்டுமில்ல நாங்க வாழ்ந்தவர்கள். இப்ப நான் அப்பதே சொன்னேன், பௌத்தர்களுடைய வரலாற்று புத்தகம் மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம். இதுல மகாவம்சத்துல ஒரு அத்தியாயம், சூலவம்சத்துல 800 ஸ்ரீலங்கால வாழ்றேன்னு சொன்னேன். மகாவம்சத்துல ஒரு அத்தியாயம் இருக்குது, கிறிஸ்துக்கு முன்னால. நாங்கெல்லாம் படிச்சிருப்போம் தமிழ்ல வரலாறு புத்தகம். இதுல எழுதப்பட்டிக்கு நாங்க படித்த அந்த அரசர்களுடைய அந்த ஓர்டர்ல பண்டு ராபே மன்னன் நினைவருதான், பண்டு வாசுதேவன் இவருடைய காலத்துல இவருடைய பேரன் தான் பண்டு ராபே மன்னன். பண்டு வாசுதேவன் மன்னன் கிறிஸ்துக்கு முன்னால 300, அதாவது 2000 முன்னால 300 முன்னால இந்த இலங்கை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாரு. இவருடைய காலத்துல பண்டு வாசுதேவன், அதாவது பண்டு ராபே மன்னன் இவருடைய பேரன், அனுராதபுரத்துல சோழர்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல தோன்ற முன்னால இலங்கையில முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. எப்ப எங்க வரலாறு எங்க போகுது, அனுராதபுரம் மட்டும் 2300 மேல ஸ்ரீலங்கா இருக்கிறோம். இதை நான் நீங்கள் சொல்றேன், அவர்களுடைய வரலாற்று புத்தகம் மகாவம்சம் சொல்லு, 2300 மேலாண் சகோதரர்களே. இது அவர் மட்டுமில்ல, உறுதி செய்யாரு பிரைம் மினிஸ்டர் இலங்கையில யாரு, பி எஸ் சேனா நாயக்கர். 1998 சண்டே டைம்ஸ்ல வந்து முதலாவது பேஜ்ல எழுதுறாரு என்ன தெரியுமா, இலங்கையில முஸ்லிம்கள் 2300 மேல வாழ்றாங்க. இது யாரின் மூலமாக அல்ல வெளி காட்டினாங்க, ஒரு அந்நியவர்களின் மூலமா, அவர்களே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். மேலாண்மையே அதையும் கொஞ்சம் தாண்டி 36 பிளஸ் 2336 ஸ்ரீலங்கா வாழ்றோம். எப்படி தெரியுமா, இலங்கை ஒரு வரைபடம் வரைஞ்சார் யாரு, ஹோன சேக மாலு. அவர் வரையக்கூடிய நேரத்துல புத்தகத்தை ரெட் மார்க் பண்ணி, இது சோழகர்களுடைய இடம், சோழகர் என்றதை நான் இன்ஷால பின்னால சொல்றேன், சோழகர்களுடைய இடம். கிளௌடிஸ் பலோமி என்று சொல்லக்கூடியவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர், எகிப்து நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன செய்யறார் என்றா, ஒரு வரலாற்று சான்றிதழை எழுதுறார். இலங்கை இந்தியா ஒன்றாக இருந்த தேசம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன்றாக இருந்த நாடு. பின்னால ஒரு வெடிப்பால் என்ன செஞ்சுச்சு என்று சொன்னா, ஒரு அனர்த்தத்தால ரெண்டு துண்டாக பிரிஞ்சிச்சு, இலங்கை வேற இந்தியா வேற. அதற்கு முன்னால இலங்கையில சோழர்கள் வாழ்ந்தார்கள் என்றத இந்த தொலோமி என்ன செய்யறாரு, ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு. இத ஃபாலோ பண்ணி என்ன செய்யறாரு, மிஸ்டர் ஃப்ளோரியன் என்றது த மூன் இன் இஸ்பைன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில புத்தகத்துல, இலங்கையில முஸ்லிம்கள் 7000 மேலால வாழ்றாங்க. எத்தனை வருஷம், 48 மில்ல 700 மில்ல 800 மில்ல 2300 மில்ல 7000. இதற்கு ஒரு ஆதாரம் எடுக்கிறாரு, நான் அப்பதே சொன்னேன் உங்களுக்கு, எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய பேர் என்ன, மோஸ் சோனகர் மரக்கலாயர்கள் துலுக்கர்கள் ஹம்பையோ முதியன்சலாகி விதானலாகி, இப்படி ஒவ்வொன்று சொல்லப்படுது. இல்ல இப்பதான் என் பாயிண்ட்க்கு வார, மோஸ் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், உலகத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா முழு உலகத்தையும் அடைய வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெள்ளத்தை வெளியாக்கினான். அது எப்ப, கிட்டத்தட்ட 7000 முன்னால. அது யாத காலம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல. எப்ப, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இந்த வெள்ளம் வெளியாகின உடனே எல்லாமே ஒரே கண்டமாக இருந்தது, பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சு.
இதற்கு நாங்க என்ன சொல்றோம், லெமூரியா கண்டம். என்ன கண்டம்? லெமூரியா கண்டம். இந்த லெமூரியா கண்டம் பிரிஞ்ச உடனே நபி நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கப்பல்ல ஏறினாங்க. அதோட சில சில ஜோடிகள், பறவையில ஒரு ஜோடு, மிருகத்தில் ஒரு ஜோடு, இப்படி சில சில ஜோடுகள் அல்லாஹ் தஆலா ஏற்றுமாறு சொன்னா இவங்களை தவிர மத்த எல்லாமே அஞ்சு போனாங்க. இந்த லெமூரியா கண்டம் பிரிஞ்ச உடனே முஸ்லிம்கள் பல பல இடங்கள்ல போய் வாழ்ந்தாங்க. அதுல ஒரு ஒரு தகவல் சொல்லுது என்னன்னா, லெமூரியால இருந்து தான் மோர் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்குது. மோர், லெமூரியா, லெமூரியா என்ற இளம் சக, அதாவது இளம் இலையும் முறியும், அதாவது இள இளமூரியாண்டுவாங்க, இலையும் முறியும். இலை என்ற அண்ணை வம்சம், முறியண்ட முறிந்த அழிந்த என்ற கருத்து. முஸ்லிம்கள் என்ற அந்த வரலாறு 7000 வருஷத்துக்கு முன்னாலே இலங்கையில பெயர் சூட்டப்பட்டாச்சு. என்னது மோஸ் என்றது? இலங்கையில 7000 வருஷத்துக்கு முன்னால பெயர் சூட்டப்பட்டாச்சு இந்த லெமூரியா. இதனாலதான் மோஸ் என்ற பெயர் வந்துச்சு. நான் ரெண்டாவது சொன்னேன் மரக்கல் ஆயர்கள். இந்த மரக்கல் ஆயர்கள் என்றாலே மரம் சக கலம் சக ஆயர்கள், மரம் கலம் ஆயர்கள், இது மூணையும் சேர்த்து மரக்கல் ஆயர்கள். இது ஒரு வரலாற்று தகவல். என்ன வரலாற்று தகவல்? இந்தியால இருந்து நாங்க கள்ளத்தோணில இலங்கைக்கு வந்தோம். இந்த வந்தவர்களுக்கு பேர் தான் இன்னும் மரக்கல் ஆயர்கள். மேலான சகோதரர்களே, இன்னொரு வரலாறு சொல்றது என்ன தெரியுமா? மரக்கல் ஆயர்கள் என்றால் கப்பலில் சுமத்தப்பட்டவர்கள். இதுல கப்பல்ல, கப்பல்ல சுமத்தப்பட்டவர்களுடைய வரலாறு எடுத்தா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மட்டும்தான் நாங்கள் கப்பல்ல சுமத்தப்பட்டோம். அப்ப எங்க வரலாறு எங்க போகுது? 7000 வருஷத்துக்கு அங்கல போகுது. மேலான சகோதரர்களே, இன்னொரு மரக்கலாயர்கள் இன்னொரு கருத்து நீக்குது. அது உண்மையில இப்ப தமிழ் புத்தகங்கள்ல வாரல. அந்த வரலாற்றை நானும் படிச்சிருக்கிறேன். உயிர் கொடுத்த உத்தமி. எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? உயிர் கொடுத்த உத்தமி. என்ன வரலாறு சொன்ன மேலான சகோதரர்களே, டச்சுடைய காலத்துல சண்டி ஆட்சி செஞ்ச மன்னரோட அவர்களுடைய சகாக்கள் என்ன செய்யறாங்க? ஃபைட் பண்றாங்க. ஒரு இஃப்திலாப் ஒன்று, ஒரு பிளவு ஒன்று ஏற்படுது. இப்ப எல்லாம் மசூரா பண்ணி சண்டி மன்னரை கொலை செய்யணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? திரட்டி போறாங்க. சண்டி மன்னர் ஓடி 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 மணியங்கனிக்கு போறார். மணியங்கனிக்கு போனா அவர் ஒரு காட்டிலுக்கு போறாரு. சங்கர கம்ம, அங்க மையங்கட பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தெரியுமா, இன்னமும் பங்கர கம்மன மகாவித்யாலயம் எல்லாம் நீக்குது. இந்த பங்கர கம்மன என்ற கிராமத்துக்கு போறாரு காட்டு பகுதி. அங்க ஒரு பெண் என்ன செய்யறா? ஒரு வயோதிக பெண் பால் கறந்து கொண்டு இருக்கிறான். இந்த பெண்ணை பார்த்த உடனே பெண் பார்த்தா கண்டி, அதாவது மன்னர் வந்திருக்கிறார், உடுத்த உடுப்போட வந்திருக்கிறாரு, ஏதோ இவருக்கு ஒரு ஆபத்தொன்னு நடக்க போகுது என்று சொல்லி இவர் தைக்கின காற்றா மொல்ல மரத்துக்கு பின்னிக்கால ஒழிஞ்சுக்கோங்க. இவரை திரட்டி வந்த கூட்டம் வந்து கேட்டாங்க, மன்னர கம்பியா இல்லன்னு சொன்னாங்க. ஒரே தீவு தீவிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த பெண்ணுக்கு பேர் தான் யாரு? உயிர் கொடுத்த உத்தமி. இந்த வரலாறு குற்ற, இந்த வரலாறு இல்ல. இப்ப இந்த சம்பவத்தை பார்த்த அந்த கண்டி மன்னர் என்ன தெரியுமா சொன்னாரு? மாவ ரெகப்பு லே, என்னுடைய உயிரை காப்பாத்தின உத்தமி. இதுதான் மறக்கலே. என்னது மரக்கலே? மரக்கலே அடுத்த மரக்கலே என்று சொல்றது மாவரக்கப்புலே. இவர் என்ன செய்யறாரு? ஒரு தங்க தவறை எடுத்து என்ன செய்யறாரு? இந்த தங்கரகம்மான இந்த பகுதி வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அவர் அந்த தங்க தட்டில் எழுதிட்டு போறாரு. இன்னமும் இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மாவரக்கப்புலே. மேலான் சகோதரர்களே, இது ரெண்டாவது. மூணாவது முதியன்சலாகே விதானலாக என்று சொல்றோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த கடைசி டாபிக், நாங்க எவ்வளவு காலம் வாழ்றோம் இப்ப நான் என்ன சொல்றேன், 7000 வருஷத்துல தான் நிக்கிறேன். இன்னும் நீக்கிது வரலாறு. மேலான் சோதர்களே, முதியன்சலாக விதானலாக கண்டி முஸ்லிம், அதாவது கண்டி ஆட்சி செஞ்ச மன்னருடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்படுது. இப்ப என்ன செய்யறாருங்களா? பல வைத்தியங்கள் செய்யறாரு, வைத்தியம் ஒன்றும் குணமடையல. இந்த நேரத்துல அரபியர்களை அழைப்பிச்சு இந்த மகளுக்கு வைத்தியம் செய்ய சொல்றாரு. வைத்தியம் செஞ்சாங்க, குணமடைஞ்சு. இது மிகப்பெரிய வரலாறு. இந்த வைத்தியம் குணமடைஞ்ச உடனே இந்த கண்டி மன்னர் என்ன தெரியுமா செய்யறாரு? சந்தோஷத்தால ஈக்கிற எல்லா பௌத்த பெண்களையும் கூப்பிட்டு ரெண்டு சைடுக்கும் வெச்சு போட்டுட்டு
என்ன செய்யறாரு, உங்களுக்கு விருப்பமானவங்களை சொயிட் பண்ணி முடிச்சுக்கொள்ளுங்க. யாருக்கு சொல்றாங்க? வைத்தியம் செஞ்சு தன்னுடைய மகளை குணப்படுத்தினவங்களுக்கு விருப்பமானவங்களை முடிச்சுக்கொள்ளுங்க என்ன சொல்றாங்க. அவங்களும் தேர்ந்தெடுத்து முடிச்சுக்கொண்டாங்க. அந்த காலத்துல அந்த பெண்களுடைய பேர் என்ன? ஒன்று சோமாவாசி, இல்லாட்டி கமலாவாசி, ஏதாவது ஒரு பேர் ஒன்று இருக்கதான செய்யும். அந்த நேரத்துல பார்த்தாங்க வந்து அரபிகளுடைய பேர் என்ன? ஒன்னு முகமது ஆயிக்கும், இல்லாட்டி இப்ராஹிம் ஆயிக்கும், ஏதாவது ஒரு பேர் இருக்கும். இப்ப என்ன செஞ்சாங்க? முகமது கமலாவாசி என்று வைக்கலாம், முகமது கமலாவாசி என்று வைக்கலாம். அவர்களுடைய வம்சத்தை பேர் வச்சாங்க என்ன? முகமது முதியன்சலாகே, முகமது இதானலாகே. இன்றைக்கும் கூட கண்டிய சேர்ந்தவர்களுடைய, குர்ணாகளை சேர்ந்தவர்களுடைய ஐடென்டில என்னைக்கும் முதியன்சலாகே முகமது நௌசார், விதானலாகே முகமது அபுபக்கர் என்றைக்கும். இதுதான் இதனுடைய வரலாறுடைய பின்னணி. இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாரு தானே, முடிச்சு கொடுத்த அந்த பங்கனுக்கு சொல்றதான் மகுள் பிரகார. இன்னமும் கூட தலதா மாளிகையில இந்த மகுள் பிரகார வருஷத்துக்கு வருஷம் கொண்டாடுறாங்க. இதனுடைய காரணமே அரபிகள் வந்து செஞ்ச வைத்தியத்துடைய வரலாறு. இது முதியன்சலாகிய மோ சொல்லிட்டேன், மரக்கலாயர்கள் சொல்லிட்டேன், முதியன்சலாகிய சொல்லிட்டேன், விதானலாகிய சொல்லிட்டேன். இப்ப எங்கள் கொண்டு இருக்கிறது அம்பையோ. அம்பையோ என்று சொல்றாங்க தானே, அம்பையோ என்றாங்க. மேலாண் சோதரிகளே, கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில மலாய் முஸ்லிம்கள் மெலேச சேர்ந்த பெமினிஸ்டும் ஈப்பாங்க, மேலே பேசக்கூடியவங்க இவர்கள் மேல உள்ளவங்களும் இன்ஷால கொஞ்சம் முன் சப்புகளை பூர்த்தி செய்து இடம் போதாத காரணமாக இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மலேசியா இந்தோனேஷியா பகுதியில இருந்து இலங்கைக்கு வந்தாங்க. இன்னமும் கூட மலேசியா இருக்குது, ஜாவால் என்று சொல்லி ஒரு புட்பால் கிளப் இருக்குது. இந்த வரலாறு ஒவ்வொரு வரலாறு இருக்கு. இலங்கையிலே முதல் ஸ்போர்ட் கிளப், அதாவது முதலாவது கிரவுண்ட் எங்க? கிரிக்கெட் கிரவுண்ட், மோஸ்ட் கிளப், முதலாவது முதலாவது இலங்கையில் உருவாக்கப்பட்ட கிரவுண்ட். மேலாண் சகோதரிகளே, இந்த வரலாறு இஸ்லாமியர்கள் உருவாக்கினது. இப்ப இவங்க வந்த இறங்கின இடம் எங்க தெரியுமா? ஹம்பான் தோட்டை. எங்க இறங்கினாங்க? இந்த மலேசியா இந்தோனேஷியால இருந்து வந்து இறங்கின இடம் எங்க? ஹம்பான் தோட்டை. அண்டையில இருந்து ஹம்பையோ என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹம்பையோன்றது எங்களுக்கு ஒரு, அதாவது கூத்துன வார்த்தை அல்ல. ஹம்பையோன்றது அம்பான் தோட்டையில நாங்க இறங்கினவர்கள். இதனால அண்டை காலத்துல மிலே முஸ்லிம்களுக்கு ஹம்பையோ என்று வச்சாங்க. மிலான்ஸ்களை அடுத்தது தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பேர் தான் சோனகர், லங்கா யோனகர். லங்கா யோனக கீழ வச்சனை, இந்த வச்சனைக்கு தானே இதனுடைய யதார்த்தம் என்ன? ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன். யோனக என்று சொல்றது சோனகர்கள் என்றா யார்? இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பாவாத மலை. என்ன மலை? பாவாத மலை. இத நாங்க சொல்றோம் என்ன? ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கிய மலை, சரிதானே? பௌத்தர்கள் சொல்லுவாங்க திரிபாத, தமிழர்கள் சொல்லுவாங்க சிவனொளி பாதமலை. சரி, இது மூணுலையும் எது சரி? நாங்க அந்த காலத்துல வாழவும் இல்ல, பௌத்தர்களும் அந்த காலத்துல வாழவும் இல்ல, இந்துக்களும் அந்த காலத்துல வாழ்ந்தார்களா? அப்படியான வாழ்ந்தவர்கள் இந்த காலத்துல இல்ல. அப்ப நாங்க என்ன செய்வோம்? முன்னியொரு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதா இருந்தா வரலாற்று ரீதியாக நாங்க பார்ப்போம். வரலாறு எப்படி சொல்லப்பட்டீங்க, இப்படி சொல்லப்பட்டீங்க, அதை நாங்க என்ன செய்வோம்? நம்புவோம். மீனாட்சிகளே, இப்ப வரலாற பார்ப்போம். தமிழர்கள் சொல்லக்கூடிய சிவனொளி பாதமலை, இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சிவன் என்ன செஞ்சாரு, இந்த பாவாத மலை, இந்த மலைக்கு தானே சிவனொளி பாதமலை என்றே, அயில ஒரு காலையும் இமயமலை எவரெஸ்ட் அந்த மலையில ஒரு காலையும் வச்சு நடனம் ஆடினாரு, சரிதானே? நடனம் ஆடினாரு, அதனால சிவனொளி பாதமலை. வரலாறு எடுத்துக்கொண்டா தமிழர்களே இது ஒரு பச்சை பொய் வரலாறு என்று அவர்களே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? பாவாத மலையில ஒரு கால் பதிஞ்சிருந்தேன் சொன்னா இமயமலையிலே ஒரு காலை சீக்கத்தை நோடும், இமயமலையிலையும் ஒரு காலச்சீக்கத்தான் நோடும், அங்க ஒரு காலச்சியும் இல்ல, அதனால இது என்ன இல்ல, சிவனொளி பாதமலை இல்ல. ரெண்டாவது பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க, திரிபாதம், அதாவது புத்தருடைய கால் பாதம் என்று சொல்றாங்க. உண்மையாக பார்த்தேன்னு சொன்னால், வரலாறு பார்ப்போம், நாங்க சும்மா கதைக்க தேவையில்ல. உண்மையிலேயே இந்த மலை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 வருஷம், அந்த காலத்துல இந்த புத்தர் வாழ்ந்தார். புத்தருடைய தோற்றமே உலகத்துல 2,000 வருஷம் ஒன்னாவது விஷயம். இரண்டாவது புத்தருடைய அந்த உடல் அமைப்பு எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், இந்த காலுடைய அச்சிக்கு தானே
அவருடைய உடம்போட சேர்க்கலாம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இது ரெண்டாவது விஷயம். அப்ப இந்த காலச்சி யார்ட் 5 அடி 4 அடி, அதாவது 4 அங்குலம் நீளமும் 2 அடி 6 அங்குலம் அகலமும், இத்தனை இதோடைய சைஸ். இந்த ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த காலச்சிக்கு தானே இந்த சைஸ் வந்து 60 அடி உயரம் ஒரு மனிதருக்கு தான் செட் ஆகும் சொல்றார். அது யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இது நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கியாமத் நாள் ஒரு மனிதரை சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பும் பொழுது தூலுஹு சித்தூன ஜிராஅன், அவனுடைய உயரம் எப்படி இருக்கும்னா 60 அடிக்கும். 60 அடி யாருடைய உயரம்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம். வரலாறு சொல்லுது. ஆங்கிலேயர்கள் ஒன்றுக்கு பேர் வைக்கிறேன்டா சும்மா பேர் வைக்க மாட்டாங்க. இந்த மலைக்கு வச்ச பேர் அடம் ஸ்பீட். என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மலை, பாவாத மலை. நாங்க வைக்க முன்னாலே அவர்கள் வச்சுட்டாங்க. காரணம் என்ன? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டது. இது நான் சொல்லல, அல் பஹ்ருல் முஹீத் ஃபி தஃப்ஸீல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லம்மா நஸல ஆதம் பிஸ்ஸரந்தி மினல்லி, நான் சொன்னேன் 7000 வருஷத்துக்கு முன்னால்தான் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் பிரிஞ்சிச்சு. ஐக்கு முன்னாலேயே, அதற்கு முன்னாலேயே ஸ்ரீலங்காவும் இலங்கை, அதாவது இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. அந்த நேரத்துல இலங்கையுடைய பகுதிக்கு சொல்லப்பட்ட பேர் தான் செரந்தி. இன்னமும் அந்த பேருக்கு ஸ்ரீலங்காக்கு பல பேருக்கு செய்லான், சிலோன், ஸ்ரீலங்கா, அதே போல செரந்தி. இந்த செரந்தீப்புடைய பகுதியில அல் பஹ்ருல் முஹீத் தஃப்ஸீல் அந்த காலத்துல எழுதி வச்சுட்டாங்க. எங்க இறங்கி நாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செரந்தீப்ல இறங்கிட்டாங்க. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது, அது லைஃபான செய்தி. அந்த செய்தியை விட்டாலும் வரலாற்று சான்றுகள் வேறொரு ரிவாயத்தை பதிவு செய்யப்பட்டு ரூஹுல் பயான் என்ற தஃப்ஸீர்ல 8வது ஜுஸுல 233வது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹத் மலை அல்லாஹ் கொடுத்தானோ, தூர் சினாவ மூசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தானோ, ஜூதி மலையை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்தானோ, சரண்டீப் மலையை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்ற ஒரு தகவல். மேலும் சகோதரர்களே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க, வரலாற்று தகவல் இறங்கிட்டாங்க தானே. இந்த இறங்கின காலத்தை எடுத்து பார்த்தா 10,000 வருஷம். இந்த மலையை ஆய்வு செஞ்ச மலையுடைய கல் தொல்பொருள் ஆய்வாளர்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆர்கியோலஜி. ஆர்கியோலஜிக்கு என்றா ஒரு கல் எடுத்தா இது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னால செய்யப்பட்டது என்பது ஆய்வு செய்யறது தான். கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, இந்த ஆர்கியோலஜி செக்ஷன்ல எங்க முஸ்லிம்கள் மிச்சமே குறோம், முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிச்சமே குறோம். இவங்க ஆய்வு செஞ்சாங்க இந்த மலை 10,000 வருஷத்துக்கு முன்னால. அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இறக்கப்பட்டு 10,000 வருஷம், இது ரெண்டும் செட் ஆகுது. இறக்கப்பட்ட உடனே மேலான சகோதரர்களே, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எங்க இறக்கினார்? சவுதியில் இறக்கினார். இறக்கின இடம் தான் ஜித்தா. எங்க ஜித்தா? ஜித்தா என்ற பொருள் என்ன? அதில் பொருள் ஜத்தா. ஜத்தா என்றே அவ்வம், அது அம்மையார், ஹவ்வா அம்மையார். அந்த ஜத்தாவத்தான் இன்றைக்கு ஜித்தாவா மாறிக்குது. அதாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தால இறக்கினால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால இறக்கினால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அங்க போய் சந்திக்க சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தலைமன்னார் வழியாக போறாங்க. நீங்க யோசிக்கலாம், இவர் என்ன தலைமன்னார 10,000 வருஷத்துக்கு முன்னால பேசுறாரு என்று. மேலான சகோதரர்களை, நான் சொல்லல, வரலாற்று சான்றுகள் சொல்லுது. அவர் போகக்கூடிய நேரத்துல ராமேஸ்வரத்துல, அதாவது தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 48 கிலோமீட்டர்ல ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாலத்துல, அதாவது மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று பேசிக் கொண்டிருக்குது. அந்த பாலம் 48 கிலோமீட்டர். இந்த பாலம் எப்ப அமைக்கப்பட்டு இதன் ஊடாக 10,000 வருஷத்துக்கு முன்னால யாரோ பயணிச்சிருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யுது? வரலாற்று தகவல்கள் சொல்லுது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தலைமன்னார் வழியா ராமேஸ்வரம் வழியாக அப்படி சவுதிக்கு போனாங்க. அந்த வரலாறு சொல்லுது. இது யார் தெரியுமா சொல்றா? அவுஜுல் மசாலிக்ல சொல்றாங்க, ஹஜ் ஆதம் மாசிய மினஹில், இந்தியாவுடைய பகுதியிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடைபாதையாக ஹஜ்ஜிக்கு போனாங்க. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், காலச்சிக்குது பாவாத மலையில மட்டும் இல்ல, ஜஸ்னால தலைமன்னார்லயும் ஒரு பகுதிக்குது இதே அளவு. அதாவது எங்க திரிப்பாத மலையில இருக்கக்கூடிய அந்த பாதையுடைய அளவு ஜஸ்னாலே அந்த தலைமன்னார்லயும் ஒரு இடம் ஒண்டிக்குது. போய் பாருங்க மிலாசோதர்களே. அந்த வழியாகத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஜித்தாக்கு போனாங்க. எங்க போனாங்க? சவுதிக்கு போனாங்க. போகக்கூடிய நேரத்துல அரபா என்ற இடத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து சந்திக்கிறாங்க. அதனால அவங்க பேர் அரபா. அவங்க இறக்கப்பட்ட இடம் ஜித்தா. ஜித்தா என்ற ஜத்தா, ஜத்தா என்ற பாட்டி அம்மையார், அதனால மாற்றப்பட்ட இடம். இப்ப சந்திக்கிறாங்க. மேலான் சகோதரர்களே,
நாசாக்கு ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்ன ஆய்வு தெரியுமா? இந்த வரலாறு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்றத கொஞ்சம் தெரிஞ்சீங்க. ஆய்வு செஞ்சாங்க, ஒரு பாலம் வந்து அமைக்கப்பட்டு எங்க, ஸ்ரீலங்கா தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இத நான் ஆர்கியோலஜி சொன்னே, இவர்கள்ட்ட பாலம் கொடுத்து சொன்னாங்க. இது எப்ப அமைக்கப்பட்ட பாலம் என்று ஆய்வு செஞ்சு பார்த்தா 10,000 வருஷத்துக்கு முன்னாலேயே அமைக்கப்பட்ட பாலம். மலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது, இந்த வழியாக பயணம் செஞ்சது, அப்படியே யார போய் சந்திச்சாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திச்சாங்க. அப்ப இலங்கையில முஸ்லிம்களுடைய வரலாறு எத்தனை வருஷம்? 10,000 வருஷம். எத்தனை வருஷம்? 10,000 வருஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இப்ப நான் வாரேன், சோனகர் என்றா என்ன? லங்கா யோனக, நாங்க எல்லாம் லங்கா யோனக தான். யோனக என்றா நீ, சோனகர் என்ற வார்த்தை நபி ஆதம் அலி இஸ்லாம் எங்கிருந்து அல்ல இறக்கினான்? சுவர்க்கத்திலிருந்து இறக்கினான். சோனர்கள் இருந்து வந்த வார்த்தை தான் சோனகர். இவங்க எங்களுக்கு பேர் வச்சுக்கிறது சரி, லங்கா யோனக, உண்மையில நாங்கள் லங்கா யோனக தான். காரணம் என்ன? 10,000 வருஷம் ஸ்ரீலங்கால வாழ்றோம், சுவனர்கள் தான் நாங்க. அதனால நாங்க யாரும் என்ன கள்ள தோணில வரல. மேலாண்மையர்களே, சில அரேபியர்கள் இங்க வந்திருக்கலாம், சிலர் வியாபாரத்துக்காக வந்திருக்கலாம், மேலே முஸ்லிம்கள் வந்திருக்கலாம். ஆனால் பூர்வீகம் 10,000 வருஷத்துக்கு மேலாக இலங்கையிலே முதல் முதலாக கால் பதித்தவர் எங்களுடைய ஒரு இஸ்லாமிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற வரலாறு இவர்களிடத்துல சொல்லி காட்டுங்க. அண்மையில் ஒரு பௌத்த சகோதரோட பேசக்கூடிய நேரத்துல நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும் என்று சொல்லி முழிக்கிறார். வரலாறு தெரிஞ்சவங்க பேசுவாங்க. என்ன அது? ஏதோ ஒரு நபியுடைய காலச்சி, ஒரு நபி கெட்டின பாலம் என்று சொல்லுவாங்க. பயனில்லாம கேளுங்க மேலானவர்களே, நாங்க யாருமே வாய்ப்பத்துக் கொண்டிருக்க தேவையில்ல. எங்களுக்கும் வரலாறு இருக்குது, எங்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனா சிலவங்க என்ன தெரியுமா, நாங்க அரபி வம்சம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அரபி வம்சம் இல்ல, நாங்க இலங்கையில பூர்வீகமாக வாழக்கூடியவர்கள். இன்னைக்கு சிலவங்களுக்கு அரபி வம்சம், அரபி வம்சம் இல்லையா என்று சொன்னா கோபம் போகுது. நான் சாதாரணமா கேட்கிறேன், மீலான் இன்றைக்கு மேலே சார்ந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு சகோதரர்களை பார்க்கறேன், மேலே பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. மேலே வரலாறு என்ன, ஸ்ரீலங்கால 800 வருஷம் வரலாறு. இன்றைக்கும் கூட அவங்க என்ன செய்யறாங்க, மேலே பாஷைய 800 வருஷமா பேசுறாங்க. பாதுகாத்து வராங்களா இல்லையா? பாதுகாத்து வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றுக்கு சத்து துவா தீகா லீமா அம்பத்தெல்லாம் சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5 நான் இந்த புரூனேல இருந்த சுத்தி நான் சொல்றேன். இதை வந்து 800 வருஷமா பாதுகாத்து வராங்க. இன்றைக்கு நாங்க அரபிகளா இருந்தா என்ன செய்யணும்? நாங்க இந்த மொழிய பாதுகாத்து வந்திருக்கணும். பாதுகாத்தோமா? அதான் சொல்றது அரபில, இகாம சொல்றது அரபில, தொழிலிக்கிறது அரபுல, அதே போல மௌலூதும் ஓதிட்டு வந்தது அரபுல தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனா 7 வருஷம் மதரசல ஓதினாலும் அரபிய மாதிரி அரபு பேசலாம். அப்ப நாங்க அரபிலிருந்து வந்தோமா? அரபி வம்சம் இல்ல சகோதரிகளே. அவர்கள் வந்து திருமணம் முடிச்சாங்க, அது வேற விஷயம். ஆனா எங்க பூர்வீகம் அரபி அல்ல. இன்றைக்கு அதுலத்தை கேட்டா விளங்கும். ரயில் என்று சொன்னா என்ன சொல்லலாம், ரயில் என்று தான் ஓடுவோம். மதரசா மாணவர்கள் அதே சரியா வருது இல்ல. ஒரு மொழிய நாங்க அரபி வம்சம் என்றா இவ்வளவுக்கு அரபால பேசிக்கணும். நாங்க அரபி வம்சம் அல்ல, எங்களுக்கு ஒரு மொழி இது சோனக மொழி. ஆனாலும் நாங்க அரபியுடைய அந்த சில வேர்ட்ஸ் களவெடுத்திருக்கிறோம். என்ன சொல்லும்? இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்றோம், உரியானத்தோட இருக்கிறார். உரியான என்ன? அரபுல வந்து ஒரியானு என்ன நிறுவனம், அதாவது உடுப்பு இல்லாம இருக்கிறேன், நிறுவனமா இருக்கிறது. சஹான கொண்டு வாங்கன்றோம், சஹான் என்ற தமிழ் வாக்கியமா? இல்ல, சஹானு என்றா அரபு வாக்கியம். சுப்ராவை கொண்டு வரும் என்றோம், ஒரே வளவல என்று பேசுறோம் தானே. அரபுல வலுவல என்றா ஒரே நெஸ்டொப்பில்லாம பேசு, காதை கடிச்சு கொண்டு பேசுவான். இவரோட பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், ஒரே வளவல என்றே பேசக்கூடிய வல்வல என்ற அரபு வார்த்தை. பர்பர ஒரே பரபர என்று தான் பேசுறேன். பர்பர என்ற அரபுல ஒரே இந்த கரைச்சல் கொடுக்கறதுக்கு தான் சொல்றேன் பர்பர. மாசால ராகத்தாய்க்குது, ராகத் என்ற அரபு வாக்கியம். சந்தா கெடுத்துடுவாங்க, சந்தா கல்ல சுந்து என்ன அந்த பேருந்து சுந்து. இந்த வார்த்தைகளை கூட எங்களுக்கு சரியாக மொழியவே இயலா. பிங்கான் என்று சொல்றோம், பிங்கான் எடுத்துவாங்க. பிங்கான் எந்த வசனம்? பிஞ்சானும் என்ன அரபு வசனம்? பிஞ்சான்ல தான் பிங்கான் வந்துச்சு. அதனால மேலாண் சுகோதரிகளே, நாங்க அரபிகளா இருந்தா பிஞ்சான் என்று தான் சொல்லிப்போம், சஹானும் என்று தான் சொல்லிப்போம். அப்படி பாதிக்காத காரணம், நாங்க இலங்கையில அரபியர்கள் அல்ல,
அரபிகள் வந்தாங்க. ஆனால் இலங்கை வரலாற்றுல 10,000 வருஷங்களை வரலாற்று கொண்டவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு ஒரு மொழி ஒன்று மறைக்கப்பட்ட ஒரு மொழி இது சோனக மொழி. இந்த மொழி காலத்துக்கு காலம் என்ன செய்யப்பட்டிருந்தா அப்படியே அடியோடு இல்லாமக்கப்பட்டீங்க. சோதன மொழியில சிலத சொல்ற சோத்தங்கை என்று சொல்லுவோம். எந்த டிக்ஷனரிகளுக்கு சோத்தங்கை ஒரு ஒரு வேர்டு ஒன்றிக்கும் என்றா அது டிக்ஷனரியில பதிவு செய்யப்பட்டீங்க தான். சோத்தன்கை பீச்சன் கை என்று சொல்றோம், கக்கம் என்று சொல்றோம், பொம்புல் என்று சொல்றோம். பொம்புல் என்ற யார் இதனுடைய மொழி என்ன? சோனக மொழி இலங்கையில் இருந்திருக்குது நடைமுறையில. அது காலத்துக்கு காலம் காலத்துக்கு காலம் அவங்க அறுப்புகளோடு சேர்த்து அழிக்கப்பட்டது என்பது வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க. அதனால கணேஷ் புரிய வேணாம் எங்களுடைய வரலாறு பயமில்லாம சொல்லுங்கள். 10,000 வருஷமாக இந்த நாட்டுல நாங்க வாழ்றோம். அது மட்டுமல்ல இலங்கையில அதிகமான இடங்கள் இன்றைக்கு பிரபலமான இடங்கள்ல உண்டு தான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மியூசியம். நான் சொன்ன மியூசியம், இந்த மியூசியத்தை யார் ஹதிய செஞ்சது? வாபிச்சு மறைத்தார். இன்னைக்கு மியூசியம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ். என்ன க்ளோஸ்? அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாரு வெள்ளிக்கிழமை இதை க்ளோஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை திறக்க கூடாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க ஏதாவது உள்ளுக்கு வேலைக்குத்தான் என்ன செய்யறோம், நாங்க க்ளோஸ் பண்றோம். வாபிச்சு மறைத்தார். என்ன செஞ்சாரு? இந்த மியூசியத்தை ஹதியா செஞ்சவர் டாக்டர் என் சி அப்துல் ரஹ்மான். நேரம் போயிட்டு இந்த வரலாறு சொல்றதுக்கு இன்னும் எஞ்சி இருக்குது, அதனால சொல்லி முடிச்சுக்கொள்ளு. டாக்டர் என் சி அப்துல் ரஹ்மான் முதல் சட்டசபை உறுப்பினர் இலங்கை நாட்டுல. இவர் எப்படி தெரியுமா? யூஎம்பி இன்றைக்கு தலைமையகம் எங்க இருக்குது? திரிகொத்தா காணி. இந்த திரிகொத்தா காணி யாரு கொடுத்தாரு? டாக்டர் என் சி அப்துல் ரஹ்மான். பொரல்ல மயானமிக்குதானே, பொரல்ல இந்த கணத்தைக்குதானே, இந்த கணத்தையில தான் டாக்டர் என் சி அப்துல் ரஹ்மானுடைய குதிரைகள் அப்படியே மேஞ்சி கொண்டு இருக்கும். பௌத்தர்கள் போய் சொன்னாங்க உங்களுக்கு மாளிகாவத்தை குப்பியாவத்தைக்கு ஜாவத்தை எல்லாம் நீக்குது, எங்களுக்கு ஒரு மயானம் இல்லை என்று சொன்ன உடனே தன்னுடைய ஹாதிமுக்கு சொன்னாரு ஈக்கிற குதிரை எல்லாம் எடுத்து உடனே எழுதி கொடுத்தாரு. இது பௌத்தர்கள் என்று சொல்லி யார் கொடுத்தது? எங்களுடைய ஒரு இஸ்லாமிய மும்தாஜ் மஹால் டவுன் ஹால்ல இருக்குது. இது டாக்டர் எம் சி அப்துல் ரஹ்மான் தன்னுடைய மகளுக்கு பரிசாக கொடுத்தது. பௌத்தர்களுக்கு ஒரு இடம் தேவை என்று சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு 1,000 நோட் இது மாத்தப்பட்டு 1,000 ரூபாய் தாளித்தாரு. அதில் ஒரு யானையோட ஒருத்தர் பிடிச்சு கொண்டிருக்கிறார். யார் அவர்? எங்கட ஒரு இஸ்லாமிய தலதா மாளிகைக்கு கொடுத்த யானை ஞாபகார்த்தமான அந்த 1,000 நோட்ஸ் பதியப்பட்டு. இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். மேலாண்மையே இலங்கைக்கு யூனானி வைத்தியத்தை அறிமுகப்படுத்தினது எங்கட ஒரு இஸ்லாமியர். அவருடைய பேரை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கொள்றேன். கணித்துக்குரிய மேலாண் சோதர்களே, அவருடைய பேர் தான் திலக ராஜகருண ஹாஜி முகாந்திரம் ஷேக் முகமது உடையார். செலவங்களுடைய முகாந்திரம் சொல்லி ஐடென்டி இருக்கும். அவருடைய பரம்பரையில வந்தவர்கள் இப்னு சீனாவுடைய அந்த யூனானி வைத்தியத்தை படிச்சுட்டு வந்து இலங்கையில யூனானி வைத்தியத்தை அறிமுகப்படுத்தினது எங்களோட இஸ்லாமியர். இப்படி பல வரலாறுகள் எங்களுக்கு சொல்லலாம். மேலாண் சோதர்களே, ஜஸ்டிஸ் அக்பர் இதே போல பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய இலங்கையிலே பல இடங்களை தியாகம் பண்ணினவர்களுடைய வரலாறு எங்களுக்கு. அதனால நாங்க யாரும் என்ன செய்ய தேவையில்ல, கள்ள தோணில வந்தவர்களும் அல்ல, 10,000 வருஷம் வரலாற்றுடையவர்கள் எங்களுடைய இஸ்லாமியர்கள். பல இடங்களை இன்னைக்கு இலங்கையில மாசான் மரிக்கார் போன்றவர்கள் பல இடங்கள் இவர்களுக்காக தியாகம் செஞ்சு அன்பளிப்பாக கொடுத்த இடங்களை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வெளியிலிருந்து வந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால நாங்க யாரும் தயங்க தேவையில்ல. நாங்க எங்க இடத்துலயா இருந்தாலும் நான் சொன்ன குறிப்புகள்ல பயம் இல்லாம ஒரு 2 விஷயங்கள் எடுத்து காட்டுங்க. அல்லாஹ் சொல்ற மெசேஜ் அவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க. சரி, இஸ்லாமியர்கள் பல தியாகங்கள் செஞ்சாங்க. இன்றைக்கு இலங்கையில போர்த்துகீஸ அடிச்சு விரட்டினது யாரு? இஸ்லாமிக் போர்சஸ். இஸ்லாமிக் போர்சஸ் மன்னர் மாயதுன் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில எத்தனையோ 1,000 இஸ்லாமிக் போர்சஸ் நின்று என்ன செஞ்சாங்க? தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக கொடுத்தார்கள். அப்படி பல வரலாறுகள் சொல்லலாம். நேரம் போயிட்டு அதனால மேலாண் அவர்களே, வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இலங்கைக்காக தியாகம் செஞ்ச இஸ்லாமியர்கள் என்ற ஒரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன். ஆஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம் நாட்டிலே நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் ரஹ்மானே உன்னிடத்துல கையேந்து கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய உடைமைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். குழந்தைகளை வம்சங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நம்மை சாலை ஆனவர்களாக ஆசிரியா அல்லாஹ். நாம் கேட்ட அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. வஆஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.